அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 28 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் சென்று இராணுவ நிலைகளை புகைப்படம் எடுத்ததான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த செய்தியாளர் மகா தமிழ் பிரபாகரன் இன்று இந்தியா திரும்பியிருப்பது குறித்த செய்திகள்.
என்னை வந்து தூங்க செய்யறது மூலியமா எங்கிட்ட ஏதாவது எடுத்துடலாம், அவங்களுக்கு தேவையானதை எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நான் பேசுனது அத்தனையும் உண்மை என்பதால அவங்க என்னோட தூக்க சாதத்திலேயே என்னை எதையும் எடுக்க முடியல. நான் எப்ப எதை பேசணும் அதே தான் அவங்களால அதையும் எடுக்க முடியும்.
இலங்கையில் பால்மாவுக்கு விலை உயர்த்த அரசின் அனுமதியை கோரியிருக்கும் நிறுவனங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் நிலையிலேயே பால்மா கையிருப்புகளை பதுக்கி வைக்கும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் குற்றச்சாட்டு குறித்த செய்திகள். இந்திய தலைநகர் டெல்லியில் புதிய முதல்வராக பதவியேற்றிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்த ஒரு திறனாய்வு, நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூவளரட்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எகிப்தின் பெருமைமிக்க அல் அசார் பல்கலைக்கழகத்தில் கெய்ரோ வளாகத்தில் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் ஆதரவு மாணவர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு மாணவர் அதில் கொல்லப்பட்டிருக்கின்றார். பரீட்சை எழுதவிருந்த சக மாணவர்களை தடுத்த அந்த மாணவன் பின்னர் அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் போய் பிரயோகம் செய்த பொழுது வணிக வளாக கட்டிடத்துக்கு தீ வைத்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றார்கள். விவசாயப்பட கட்டிடத்தில் இருந்தும் இன்னும் ஒரு தீ வைப்பு இடம்பெற்றிருக்கின்றது. 60 போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் எகிப்து எங்கிலும் நடந்த மோதலில் 5 கொல்லப்பட்டதை அடுத்து இந்த வன்செயல் நடந்திருக்கின்றது.
இந்தியாவில் டெல்லி மாநில முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பதவியேற்றார். பதவி பிரமாண வைபவத்துக்கு அவர் ரயிலில் வந்திருந்தார். டெல்லியின் ராம்லீலா மைதானத்தில் திறந்த வழியில் நடந்த விழா ஒன்றில் அவர் முதல்வராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கெஜ்ரிவாலுடன் 6 அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து டெல்லியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் 2 பெரிய கட்சியாக ஆம் ஆத்மி உருவெடுத்தது. அதற்கு காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் ஓடும் ரயிலில் தீப்பிடித்துக் கொண்டதில் 2 உட்பட குறைந்தது 26 உயிரிழந்துள்ளனர். ரயில் தீப்பற்றி எரிய தொடங்கியதும் பயணிகள் தங்களின் உறவினர்களை தேடி அலைந்து திரிந்தனர். ரயிலை சூழ்ந்து கொண்ட கரும்பு கையால் மூச்சடைப்பிற்கு உள்ளாகி பலர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். ஆந்திர மாநிலம் வழியாக சென்று கொண்டிருந்த நன்டட் பெங்களூரு எக்ஸ்பிரஸின் ஒரு பட்டியில் தீப்பிடித்தது என்று ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த வருடம் ஆந்திராவில் ஏற்பட்ட இதே மாதிரியான ரயில் தீ விபத்தில் 47 பயணிகள் உடல் கருகி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் சுன்னி இன நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்செயல் மோதல்களில் குறைந்தபட்சம் 5 கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சண்டை மூண்டபொழுது அரசாங்கத்தின் கடுமையான விமர்சகரான அகமது அல் அல்வானி அவர்களை மேற்கு நகரான ரமாடியில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் கைது செய்ய முயற்சித்திருந்தார்கள். அவரது சில மெய் பாதுகாவலர்களும் உறவினர்களும் அவர் கைது செய்யப்படுவதை தடுக்க முயற்சித்திருக்கின்றார்கள். 15 அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றார்கள். சுன்னி ஆதரவு ஈராக்கியா பிரிவின் உறுப்பினரான அல் அத்வானி அவர்கள் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி வந்தார்.
பாகிஸ்தானின் வடமேற்கு கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஆயுதாரிகள் இருவர் போலியோ பணியாளர் ஒருவரை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பெஷாவர் நகரின் எல்லைப்பகுதியில் இருந்த தடுப்பு மருந்து நிலையத்தில் ஆயுதாரிகள் தாக்குதல் நடத்தி நுழைந்தபோது மேலும் ஒரு மருத்துவமனை பணியாளரும் காயமடைந்திருக்கிறார். இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தாலிபான்களே போலியோ பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். போலியோ தடுப்பு மருந்துகள் முஸ்லீம் சிறார்களை மலடாக்குவதாகவும் போலியோ பணியாளர்கள் உளவாளியாக செயற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். போலியோ தொற்றுகின்ற நாடாக இன்னும் உலகில் உள்ள 3 நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்றாகும்.
சீனாவின் ஒரு குழந்தை திட்டத்தை தளர்த்துவதற்கான சட்டம் ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. கணவன் மற்றும் மனைவி இருவரில் ஒருவர் தமது குடும்பத்தில் தாம் மாத்திரமே ஒரே குழந்தையாக இருந்திருந்தால் அந்த தம்பதி இரு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அனுமதிக்கும் தீர்மானத்தை தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த மாற்றத்துக்கான கொள்கை நவம்பரில் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர் அதிகாரிகளின் கூட்டம் ஒன்றை அடுத்து அறிவிக்கப்பட்டிருந்தது. கடூழிய முகாம்கள் மூலமான மறுகல்வி வழங்கும் திட்டத்தை ரத்து செய்வதற்கான ஒரு பிரேரணைக்கும் அங்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இவை குறித்த மேலதிக தகவல்களை நிகழ்ச்சியின் பின்னர் நேயர்கள் கேட்க முடியும்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சீனா குறித்த ஒரு செய்தி. சீனாவில் ஒரு குழந்தை திட்டத்தை தளர்த்துவதற்கான சட்டம் ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இதன் சாதக பாதகங்களை அலசும் பிபிசியின் செய்தி தொகுப்பு தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
சீனாவின் அரசாங்கம் அந்த நாடு எதிர்கொண்ட இரண்டு விமர்சனங்களிலிருந்து விடுபடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதாவது கடுமையான சர்வதேச மற்றும் உள்ளூர் கண்டனங்களை எதிர்கொண்டு வந்த சீனாவின் ஒரு குழந்தை திட்டம் மற்றும் கடூழிய முகாம்கள் மூலம் மறுகல்வி வழங்குகின்ற திட்டம் ஆகியவற்றில் சீனா இன்று முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. கடூழிய முகாம்கள் மூலம் மறுகல்வி வழங்குகின்ற திட்டத்தை ரத்து செய்திருக்கின்ற சீனா ஒரு குழந்தை திட்டத்தில் சில தளர்வுகளை அறிமுகம் செய்திருக்கின்றது. சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு அந்த இரண்டு முக்கிய முடிவுகளையும் எடுத்திருக்கின்றது. ஆறு நாட்கள் தொடர்ந்த காங்கிரசின் நிலைக்குழுவின் கூட்டத்தை அடுத்து இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கு முறையான நாடாளுமன்ற அங்கீகாரம் தேவைப்படும். இந்த மறுசீரமைப்புகள் மெதுமெதுவாக நாடெங்கிலும் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவற்றை அமல்படுத்துவது தொடர்பில் மாகாண நிர்வாகங்கள் தத்தமது முடிவுகளை தாமே மேற்கொள்ளும். சீனாவின் ஒரு குழந்தை திட்டத்தை பொறுத்தவரை அதற்கான மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டம் 1979 அமலுக்கு வந்தது. அதன் மூலம் நகரப்பகுதிகளில் இருக்கின்ற தம்பதிகள் ஒரு குழந்தையை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். கிராமப்புறங்களை பொறுத்தவரை அங்கிருக்கின்ற குடும்பங்கள் தமக்கு பிறக்கின்ற முதலாவது குழந்தை பெண்ணாக இருந்தால் மாத்திரம் இரண்டாவது குழந்தையையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதனைவிட இனச்சிறுபான்மையினரும் குடும்பத்தில் சகோதரங்கள் எவரும் இல்லாத தம்பதியினருக்கும் சில சலுகைகள் இருந்தன. இதனை மீறும் குடும்பங்கள் தண்டனையை எதிர்நோக்கவும் நேரிடும். இந்த கடுமையான குடும்ப கட்டுப்பாட்டு சட்டம் அங்கு கட்டாய கற்கலைப்பு, பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகளின் பிறப்பு குறைதல் போன்ற பிரச்சினைகளுக்கு இட்டு சென்றதாக இந்த திட்டத்துக்கு எதிரான செயற்பாட்டாளர்கள் விமர்சித்து வந்திருக்கின்றார்கள். இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தின் மூலம் சீனாவில் குழந்தை பெறும் வயதை எட்டிய பெண்களை பொறுத்தவரை ஒரு பெண்ணுக்கு 1.5 குழந்தைகள் என்ற விதத்தில் அந்த நாடு இருக்கின்றது. இந்த நிலையிலேயே இனிமேல் கணவன் மற்றும் மனைவி இருவரில் ஒருவர் தமது குடும்பத்தில் தான் மாத்திரமே ஒரே குழந்தையாக இருந்தால் அந்த தம்பதி இரு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அனுமதிக்கின்ற தீர்மானத்தை தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு நிறைவேற்றியிருக்கின்றது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பிபிசியின் பீஜிங்குக்கான நிருபர் செலியா ஹட்டன் அவர்கள் சர்ச்சைகளுக்கு பயந்து சீன தலைவர்கள் இந்த கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றும் மக்கள் தொகையில் ஏற்பட்ட சமமற்ற ஒரு நிலையே அதற்கு காரணம் என்றும் கூறுகின்றார்.
Been controversial for the past 30 years. It was controversial when it was first introduced. Basically, it's being changed because China's leaders are realizing they have a major...
இந்த விவகாரம் குறித்த சர்ச்சை என்பது கடந்த 30 வருடங்களாக இருந்து வருகின்றது. ஆனால் அந்த சர்ச்சையை களைவதற்காக இந்த மாற்றம் கொண்டு வரப்படவில்லை. மக்கள் தொகையில் காணப்படுகின்ற சமமற்ற நிலை குறித்த ஒரு சவாலை சீன அரசியல்வாதிகள் தற்பொழுது எதிர்கொள்கின்றார்கள். கடந்த 50 வருடத்தில் முதல் தடவையாக 2012 தொழிலாளர் சக்தியில் அங்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. தொழிலாளர் தொகை குறைந்ததுடன் அவர்கள் செலுத்துகின்ற வரியும் குறைந்து போய்விட்டது. அத்துடன் 60 மேற்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அங்கு அதிகரித்துவிட்டது. இந்த நிலையிலேயே சீன தலைவர்கள் தமது நாட்டுக்கு இப்பொழுது நிறைய குழந்தைகள் தேவை என்று உணர்ந்திருக்கின்றார்கள் என்றார் பீஜிங்கிற்கான பிபிசி செய்தியாளர். அதேவேளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான விகிதத்திலும் சீனாவில் பெரும் வேறுபாடு காணப்படுகின்றது. அதனால் 2,40,00,000 சீன ஆண்கள் பெண் ஜோடி இல்லாமல் அங்கிருக்கின்றார்கள். சர்ச்சைக்குரிய தண்டனை திட்டமான கடூழிய முகாம்களில் மறுகல்வி வழங்குகின்ற திட்டத்தை பொறுத்தவரை அங்கு நடக்கும் மனித உரிமை முறைகள் குறித்து நீண்டகாலமாக விமர்சிக்கப்பட்டு வந்திருந்தது. 1950 இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த வருடம் முதற் பகுதியில் சீனா அங்கிலும் 260 கடூழிய முகாம்களில் 160,000 பேர் வரை வைக்கப்பட்டிருந்தார்கள். குற்றவியல் சட்டங்களில் மாற்றங்களை செய்து பொது பாதுகாப்பு மற்றும் போதுமிருந்து சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலம் இந்த கடூழிய மறுகல்வி முகாம்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக தேசிய மக்கள் காங்கிரசின் சட்டவாக்கு விவகார நிலைக்குழுவின் துணை இயக்குநரான லெய் ஜியான்பின் அவர்கள்
கூறியிருக்கின்றார்.
முதலில் அந்த முகாம் திட்டத்தின் அனைத்து சட்ட ஆவணங்களையும் நிலைக்குழு ரத்து செய்ய முடிவு செய்தது. அத்துடன் சட்ட முக்கியத்துவம் உள்ள ஒரு முறைமையை உருவாக்கவும் அது முடிவு செய்தது. அந்த முறைமை ரத்து செய்யப்பட்டதும் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றார் அவர். லாவோஜியோ என்று அழைக்கப்படுகின்ற அந்த முகாம்களில் கைதிகளுக்கு தொழிற்சாலை வேலைகள் வழங்கப்பட்டன. போதை மருந்து பயன்படுத்துவோர் மற்றும் பாலியல் தொழிலாளர்களை மிகவும் மோசமான வகையில் அடைத்து வைக்க பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த முகாம்களில் அரசியல் ரீதியான மாற்றுக்கருத்தாளர்களும் தடை செய்யப்பட்ட மதக்குழுக்களின் உறுப்பினர்களும் கூட அடைத்து வைக்கப்பட்டதாக விமர்சனங்கள் வந்திருந்தன. அதனையடுத்து அண்மை காலமாக இந்த முகாம்களை மூட வேண்டும் என்று சீன அரசியல்வாதிகளும் பேசத் தொடங்கியிருந்தார்கள். இந்த வகையான கடூழிய முகாம்கள் சிலவற்றை போதை மருந்து பயன்படுத்துவோருக்கான மறுவாழ்வு நிலையங்களாக பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு திட்டங்களிலும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சீன அரசாங்கத்தின் முடிவு குறித்து பலதரப்பட்டவர்கள் மத்தியிலும் வரவேற்பும் காணப்படுகின்றது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் சென்று இராணுவ நிலைகளை புகைப்படம் எடுத்ததான குற்றச்சாட்டின் பேரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செய்தியாளர் மகா தமிழ் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே தமிழோசையின் கடந்த சில நாட்களாகவும் கேட்டு வருகிறீர்கள். அவர் இன்று மாலை இந்தியா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். சற்று முன்னர் அவரிடம் தொடர்பு கொண்டு அவரது அனுபவம் குறித்து கேட்டேன்.
இப்ப வந்து நான் வந்து கிளிநொச்சியில வளப்பாடு என்ற இந்திய பெருங்கடலோட கடற்கரையோரத்துல நான் கைது செய்யப்பட்டேன். என் மேல வந்து இலங்கை இராணுவம் குற்றம் சாட்டியது என்னன்னா, நான் வந்து அவங்களுடைய படங்கள் எடுத்ததாகவும் உயிர் பாதுகாப்பு வளையங்கள்ல படம் எடுத்ததாகவும் சொல்றாங்க. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, அங்க இருக்கிற பத்திரிகைகள்ல வந்து சில பத்திரிகைகள்ல எழுதியிருந்தாங்க, ஜஸ்னாவோட அதாவது யாழ்ப்பாணத்தோட உயிர் பாதுகாப்பு வளையங்கள்ல படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. கிளிநொச்சியில கைது செய்யப்பட்டனா எப்படி யாழ்ப்பாணத்துல வந்து உயர் பாதுகாப்பு வளையங்கள்ல படம் எடுக்க முடியும்? இது ஒண்ணுதான் இதற்கான முழுமையான ஒரு விளக்கமா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் எழுந்தது இல்ல அனைத்துமே உளவியல் ரீதியான தாக்கங்கள் தான். என்னைய வந்து தூங்க செய்யறது மூலியமா என்கிட்ட ஏதாவது எடுத்துடலாம், அவங்களுக்கு தேவையானது எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நான் பேசினது அத்தனை உண்மை என்பதால அவங்க என்னோட தூக்க கலந்தத்திலேயே என்னை எதையுமே எடுக்க முடியல. நான் எப்ப எதை பேசணும்னா அதே தான் அவங்களால அதையும் எடுக்க முடியும்.
இலங்கை காவல்துறையின் பேச்சாளரிடம் நாங்கள் பேசியபோது அவர் இரண்டு குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது வைத்தார். ஒன்று, நீங்கள் சுற்றுலா விசாவில் வந்து ஊடகவியலாளர் பணியை செய்ததாக முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டுங்கிறது, நீங்க இராணுவத்தை குறிவைத்து இராணுவ படங்களை மட்டுமே எடுத்தீர்களே தவிர ஒரு சுற்றுலா பயணிக்குரிய மற்ற படங்கள் எதுவும் உங்களுடைய கேமராவில் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்ன?
மற்ற படங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு அவங்க பார்வையிலே படல, அதுதான் விஷயம். இயற்கையை நான் படம் எடுத்தேன், அந்த கடற்கரையோரமும் நான் படம் எடுத்தேன், அந்த விஷயங்கள் எதுவுமே பார்வைப்படல. அதாவது குற்றம் உள்ள நெஞ்சம்தான் வந்து குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தவறு, இலங்கை ராணுவம் தவறு பண்ணிருக்கு, இலங்கை காவல்துறை தவறு பண்ணிருக்கு, அதனால அவங்க மனசுல வந்து எல்லாமே தவறாதான் இருக்கு.
முதல் குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இலங்கைக்குள் நீங்கள் சென்றபொழுது ஒரு சுற்றுலா பயணியாகத்தான் சென்றீர்களே தவிர ஊடகவியலாளருக்குண்டான விசாவை நீங்கள் பெறவில்லை, அந்த விசா விதிகளை மீறி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு உங்க பதில் என்ன?
ஊடக காமன்வெல்த்துக்கு ஊடகவியலாளரோட அனுமதியில போன சேனல் போரோட ஊடகவியலாளருக்கு வந்து வவுனியால என்ன நடந்தது? வவுனியால வந்து தடுக்கப்பட்டாங்க, கேட்டா வந்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லுவாங்க. அது யார்? அரசாங்கத்தோட முழுமையான ஆதரவு நடந்த போராட்டங்கள் தானே அத்தனையுமே. அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, அவங்க எல்லாருமே சுதந்திரமா யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க தானே. அவங்க சுதந்திரமா யாழ்ப்பாணத்துக்கு போனாங்க, பின்னாடி எத்தனை வெள்ளை அன்னிலைப்புல எத்தனை உளவாளிகள் வந்து பின்னாடி வந்து தொடர்ந்தாங்க யாருக்குமே தெரியாது. இல்ல உலக சர்வதேச ஊடகங்களுக்கு தெரியாது, அத்தனையுமே தெரியும். ஊடகவியலாளரா போனாலும் அதுதான், சுற்றுலா விசாவா போனாலும் அதுதான். நீங்க சிவில் ஆர்மி அப்படின்னு சொல்ல போனா அது மக்களுக்கான ஆர்மி தானே, அவங்களோட கண்ணு முன்னாடிதான் நான் படம் எடுத்தேன். அது தவறுன்னு அவர் தவறுன்னு நினைச்சிருந்தா அவங்க கண்ணு முன்னாடியே வந்து என்னைய தடுத்துருக்கலாமே. எதுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி தடுக்கணும்? பின்னாடி வந்து என்னை வந்து கைது பண்ணணும்.
கைது செய்யப்பட்ட காவலில் இருந்தபொழுது உங்களை எப்படி நடத்தினார்கள்?
என்னை வந்து ஆயுத முனையிலதான் கைது செஞ்சாங்க. 20 நிமிஷம் கிட்ட என்னை வந்து ஆயுத முனையிலதான் வச்சிருந்தாங்க. அதுக்கான வாக்குமூலத்தை நான் வந்து காவல்துறையில சொல்லும் போது அந்த விஷயத்த அவங்க எடுத்துக்கவே கிடையாது. அதுக்கு பிறகு என்னை வந்து நாச்சிக்குடா காவல்துறைக்கு கொண்டு காவல்துறை நிலையத்துக்கு வந்து கொண்டு போனாங்க. அங்க வந்து காலையிலேருந்து உணவு அருந்துல, அதுக்கு பிறகு வந்து மாலையில ஒரு 7 மணிக்கு தான் எனக்கு அவங்களே உணவு கொடுத்தாங்க. நான் நம்பிக்கை அவங்களோட உணவு நம்பிக்கையோட தான் நான் உண்டேன். ஆனா அதுல வந்து நான் 2 கவுன் வாயில் எடுத்து சாப்பாடை போட்ட பிறகு அவங்க வச்சு தண்ணி வந்து பெட்ரோல் அவங்க தவறுதலாகவும் வச்சிருக்கலாம், அது என்னோட இது கிடையாது. ஆனா வந்து எனக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத போது, நான் ஒரு நிராயுத பாணியா இருக்கும் போது நான் அவங்க மேல சந்தேகம் தானே பட முடியும். என் மேல அவங்க நினைச்சது வந்து உளவியல் ரீதியான தாக்கங்கள், என்னை வந்து தூங்க விடாம பண்றது மூலியமா ஏதாவது எடுத்துடலாம்னு மீண்டும் மீண்டும் அவங்க நினைச்சாங்க. நேற்று இரவு மட்டும்தான் அவங்க சரியா என்னை தூங்க விட்டது. மற்ற 2 நாளுமே மற்ற 3 நாளுமே என்னை வந்து சரியா அவங்க தூங்க விடல இரவு முழுக்கணும்.
இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து உங்களை பார்த்தார்களா, விசாரித்தார்களா?
அவங்க வந்து ஒன்றரை நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தாங்க, 27ஆம் தேதி தான் வந்து சந்திச்சாங்க. அவங்க நல்லபடியாக தான் என்னிட்ட வந்து பேசினாங்க, தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க.
இலங்கையிலிருந்து இன்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டு ஊடகவியலாளர் மகா பிரபாகரன், அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். இலங்கையின் வடமேற்கே வரலாற்று சிறப்புமிக்க திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தை ஒட்டிய மாந்தை சந்திக்கருகில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் மனித புதைகுழியை தோண்டும் பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு சென்று திரும்பிய வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் கொடுக்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தை அண்டிய மாந்தை சந்திக்கருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழியை தோண்டும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மன்னார் மாவட்ட நிதவான் ஆனந்தி கனகரத்னம் அவர்களின் முன்னிலையில் மன்னார் போலீசாரின் உதவியோடு புதைகுழி தோண்டும் பணிகள் இன்று காலை முதல் பிற்பகல் 3 மணி வரையில் நடைபெற்றன. அனுராதபுரம் சட்ட வைத்திய நிபுணர் டாக்டர் வைத்தியரத்னா அவர்களின் தலைமையிலான சட்ட வைத்திய அதிகாரிகள், ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை மாணவர்கள், உடற்கூட்டியல் நிபுணர் ஆர் எம் பி ராஜகோர்ண அவர்கள், அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் புதைகுழி தோண்டும் பணிகளில் நேரடியாக ஈடுபட்டிருந்தார்கள். அத்துடன் புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் தடயங்களை அவர்கள் பரிசோதனை செய்தனர். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களும் இங்கு விஜயம் செய்து புதைகுழி தோண்டும் பணிகளை பார்வையிட்டார். கடந்த வாரம் முதற்கட்டமாக இந்த புதைகுழியை தோண்டிய போது கண்டெடுக்கப்பட்டிருந்த மனித எச்சங்கள் இருந்த இடத்திற்கு அருகில் நிலத்தை தோண்டும் பணிகள் இன்று நடைபெற்றன. எனினும் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆயினும் மேலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகின்றது. புதைகுழியை தோண்டும் பணிகள் நாளையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னர் அதிஉயர் பாதுகாப்பு பிரதேசமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்திலேயே இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இன்னும் முழுமையாக மீள்குடியேறாத காரணத்தினால் இந்த பகுதி பட்டைக்காடாக காணப்படுகின்றது. இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித எச்சங்களுக்குரியவர்கள் யார், இந்த உடல்கள் எப்படி, யாரால் இங்கு புதைக்கப்பட்டன என்பது பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த மனித புதைகுழியை தோண்டும் நடவடிக்கையும் அதையொட்டிய விசாரணைகளும் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவை என்று மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் கோரியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் பால்மாவுக்கு விலை உயர்த்த அரசின் அனுமதியை கோரியிருக்கும் நிறுவனங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் நிலையிலேயே பால்மா கையிருப்புகளை பதுக்க வைக்கும் நடவடிக்கையில் இறங்க இருப்பதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பதுக்கலை தடுக்கும் நோக்கத்துடன் பால்மா களஞ்சிய சாலைகளை நிறுவனங்கள் கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதுபற்றி இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ரூமி மார்ஷுக் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கையில் பால்மா விலையை அதிகரிக்க அனுமதி தருமாறு பால்மா நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. அந்த கோரிக்கை பற்றி இலங்கை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. அதற்கிடையில் பால்மா நிறுவனங்கள் தங்களின் கையிருப்புகளை பதுக்கி வைக்கும் வேலைகளிலும் இறங்கியிருப்பதாக முறைப்பாடுகள் வந்திருக்கின்றன. அதனை முறியடிக்கும் முயற்சியாக பால்மா நிறுவனங்கள் தங்களின் களஞ்சிய சாலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சு முதல் தடவையாக அறிவித்திருக்கிறது. அந்த உத்தரவு பற்றி இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ரோமி மர்ஷுக் அவர்களிடம் கேட்டேன். அனைத்து பால்மா கம்பெனிகளின் களஞ்சிய சாலைகளையும் நுகர்வோர் அதிகார சபையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான கெசட், அதாவது வர்த்தமானி அறிவித்தல், நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. வெறும் திங்கட்கிழமையிலிருந்து இந்த களஞ்சிய சாலைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றார் இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷுக். இந்த பால்மா கம்பெனிகள் தங்களின் களஞ்சிய சாலைகளை இதற்கு முன்னர் பதிவு செய்து கொண்டிருக்கவில்லையா என்று கேட்டபோது, முதற்தடவையாக இந்த பதிவு செய்யும் வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நுகர்வோர் துறைக்கான அமைச்சிடம் விலை அதிகரிப்புக்காக இந்த பால்மா நிறுவனங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற ஆவணங்களின் கணக்குகளை ஆராய்ந்து அதன்படி அந்தந்த களஞ்சிய சாலைகளுக்குள் எங்களின் அதிகாரிகள் சென்று தேடுதல் நடத்த முடியும். அதன் மூலம் நமக்கு சுயாதீனமான அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு வந்திருக்கின்ற முறைப்பாட்டின்படி சில கம்பெனிகள் தங்களின் பால்மா கையிருப்புகளை அனாவசியமான முறையில் பதுக்கி வைத்திருக்கின்றன. எமது அதிகாரிகள் அப்படியான பதுக்கல்களை கைப்பற்றி நீதிமன்றத்தின் முன்னால் ஒப்படைத்திருக்கிறார்கள். திறந்த சந்தையில் பால்மா தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் பின்னர் நல்ல விலைக்கு விற்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காகத்தான் இந்த வர்த்தமானி அறிவித்தல் இப்போது வந்திருக்கிறது என்றார் ரோமி மர்ஷுக். பால்மாவின் விலையை அதிகரிக்குமாறு நிறுவனங்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைக்கு அரசு தரப்பில் என்ன பதில் கூறப்பட்டிருக்கிறது? அது பற்றி நாங்கள் இன்னும் தீர்மானம் ஒன்று எடுக்கவில்லை. விரைவில் எங்களின் அதிகாரப்பூர்வ குழு அது பற்றி தீர்மானத்தை எடுக்கும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து வருகின்றன என்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் விலை உயர்வுக்கு நிறுவனங்கள் முன்வைத்திருக்கின்ற காரணங்கள் பற்றி பேசவும் மறுத்துவிட்டார். நேற்று நள்ளிரவு முதல் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பால்மா கையிருப்புகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு உரியவை என்றும் இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ரோமி மர்ஷோக் தமிழோசையிடம் தெரிவித்தார். இலங்கை சந்தைகளில் ஏற்கனவே 810 ரூபாவுக்கு விற்கப்படும் 1 கிலோ பால்மாவுக்கு மட்டும் மேலும் 250 ரூபாய் அதிகரிப்பை நிறுவனங்கள் கோரியிருக்கின்றன. அதற்கு அனுமதி கிடைப்பதற்கு முன்னமே நாடெங்கிலும் கடைகளில் பால்மா தட்டுப்பாடு தொடங்கிவிட்டதாக மக்கள் முறையிடுகின்றனர்.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. மீண்டும் ஒரு இந்திய செய்தி ஒன்று. டெல்லி மாநில முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பதவியேற்றிருப்பது குறித்தும் பதவி பிரமாண வைபவத்திற்கு அவர் ரயிலில் வந்திருந்தார் என்பது குறித்த செய்தியையும் ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்படும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் அரசியல் எழுச்சி பற்றி பிடிஐ செய்தி ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சாமானிய மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தின் பெயரில் இன்று ஆட்சியை எடுத்துள்ளார் தேசிய மாநகரத்தில். இதில் என்ன புதுமை என்றால், எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டாக இவர் பதவியேற்றது இருக்கலாம். ஏனென்றால் இவர் ஒருவரும் எதிர்பாராதபடி இவர் கட்சியை தொடங்கியது மட்டுமல்ல, ஆரம்பத்திலேயே ஒரு மிக பெரும் எண்ணிக்கையை பெற்று இரண்டாவது இடத்தில் சட்டசபையில் இரண்டாவது இடம் வகித்து அவர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளார். இதை எந்த கட்சியும் எதிர்பார்க்கவில்லை, இவர் ஆட்சியை பிடிப்பார் என்று. இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்ததனால் இவர்களுக்கு துணை சப்போர்ட் செய்து ஆட்சியை ஏற்றுள்ளது. ஆனால் இவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் ஊழல்கள், கடந்த 15 ஆண்டுகள் நடந்த ஊழல்களை நான் வெளிப்படுத்துவேன், அதற்கு எதிராக நடவடிக்கைகளும் எடுப்பேன் என்று கூறியதால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படலாம். அதற்கும் அவர் தயாராக உள்ளதாக தெரிகிறது. அவர் பதவியேற்புக்கு பின் நடந்து உரையாற்றிய சொற்பொழிவில் அவர் சொல்லியுள்ளார், எனக்கு அரசு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது பற்றி கவலை இல்லை, கான்பிடன்ஸ் மோஷன், அந்த பரீட்சையில் நான் தோல்வியடைந்தால் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் உள்ளது. என்னவென்றால் அவர்கள் எங்களை ஆட்சியை நடத்த விடவில்லை என்று சொல்லி அதை வைத்து மறுபடியும் மக்களிடம் ஓட்டு கேட்கலாம் என்ற ஒரு தைரியத்தில் இருக்கிறார்கள். இப்படியாக இந்திய அரசியலிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு தீவிரமான ஊழல் எதிர்ப்பு போராளியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டார். ஆனால் இன்று முதல் அவர் ஒரு முதல்வராக அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிர்வாகத்திற்கு வந்துவிட்டார். இப்போ இந்த நிர்வாகத்திற்கு வந்த ஒரு முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் முன்னால் இருக்கும் முக்கிய சவால்கள் என்ன?
நிர்வாகத்திற்கு வந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிரில் உள்ள முக்கியமான சவால்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். ஒரு 18 சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள், அவர்களே ஃப்ரேம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் தேர்தல் வெற்றிக்கு பிறகு. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவார்கள் என்பது தெரியவில்லை. முக்கியமாக நீர், குடிநீர், ஒரு வீட்டுக்கு குடும்பத்திற்கு 700 லிட்டர், ஒரு நாளைக்கு 700 லிட்டர் நீர் குடிநீர் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் என்னவென்றால், டெல்லியில் நீர் கொள்ளளவில் ஒன்று பிரச்சனை இல்லை, அதை எப்படி விநியோகிப்பது என்பதுதான் பிரச்சனை. அதிலும் இவர்கள் 700 லிட்டர் ஒரு ஏழைகள் வீட்டிற்குள் எப்படி கொண்டு செல்வார்கள் என்பதும் ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை எப்படி அவர் செயல்முறைப்படுத்துவார் என்று ஒரு கேள்வி எழுகிறது. மற்றொன்று, டெல்லியில் தனியார் நடத்துகின்ற பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் ஊழல்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. எப்படி என்றால், அது விலையை அதிகமாக உற்பத்தியிலும் ஒரு ஊழல், அதை விநியோகிப்பதிலும் ஒரு ஊழல், மற்றும் அதன் விலையிலும் ஒரு ஊழல் என்று பழைய அரசாங்கத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு இருந்தது. இவர் வந்து அதை தணிக்கையில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மற்றும் ஒரு அரை 50% அதை விலையிலும் இறக்கத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கார். அதை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அந்த இரண்டு விஷயங்களிலும் அவர் இன்னும் 2-3 நாட்கள் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 தேதிகளுக்குள் அவர் அந்த விஷயங்களை பற்றி ஒரு முடிவு எடுப்பேன் என்று உறுதி அளித்திருக்கிறார் என்று அதையெல்லாம் மக்கள் மிக கவனிப்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பிடிஐ செய்தி ஆசிரியர் சந்திரசேகர். அடுத்து நேயர் நேரம் வழங்குகிறார்கள் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ்.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்தது எட்டு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கின்ற ஜெயபிரகாஷ். இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களை பார்க்கலாமே ஜெயபிரகாஷ்.
முதலில் கனடாவில் இருந்து சிந்து எனும் நேயர் அனுப்பியிருக்கின்ற மின்னஞ்சலில், இந்திய செய்தியாளர் ஒருவர் இலங்கையில் கைது செய்யப்பட்டது தொடர்பாக ஸ்ரீதரன் எம்பியுடன் காணப்பட்ட செவ்வி குறித்து தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஸ்ரீதரனுடன் எடுத்த பேட்டியை கேட்கும்போது சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. தனது நண்பன் என்று சொல்லுகிறார், ஆனால் அவர் ஒரு எழுத்தாளர் என்று தனக்கு தெரியவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார். இது அப்பட்டமாக ஒரு குழந்தையை கூட புரியக்கூடியது. இவரை நம்பிய வடமாகாண தமிழர்கள் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தார்கள் என்னும்போது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. தமிழ் இனத்துக்கு என்றுமே விமோசனம் கிடைக்காது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
விஜயமங்கலம் குணசீலன் என்னும் நேர் அனுப்பியிருக்கின்ற மடலில், இலங்கையின் பிரச்சினைக்கு வேறு நாடுகளிடம் தீர்வு தேடுவதற்கு பதிலாக வெளிநாடுகளுக்கு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய விதத்திலான உள்ளூர் தீர்வு திட்டத்தை எட்டுவதற்காக தம்மோடு இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கூறியிருப்பது வேடிக்கையாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்.
சுவிட்சர்லாந்து ஐக்கனிலிருந்து மடலை அனுப்பியிருக்கும் சோமசுந்தரம் யோகலிங்கம், சென்ற ஞாயிறு செய்தியில் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அவர்களால் செவ்வி காணப்பட்ட இபிடிபி பேச்சாளரான தவராசவின் செவ்வியை கேட்ட தமிழ் மக்கள் அன்றைய தினம் நன்றாகவே சிந்தித்து சிரித்திருப்பார்கள். இவர்களது நெடுந்தீவு அலுவலகம் மட்டுமல்ல, இலங்கை தீவில் எங்குமே இவர்களது அலுவலகத்தையோ நடமாட்டத்தையோ கூட விரும்பும் நிலையில் மக்கள் இல்லை. பிச்சை வேண்டாம், நாயைப்பிடி என்கின்ற நிலையில்தான் தமிழ் மக்கள் வாழ்கின்றனர். இதனை தவராச அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்.
கனடானியர் சரோவர்ணன் எழுதியிருக்கும் இன்னஞ்சலில், தேவயானி விடயத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டியது வரவேற்கக்கூடியது. அமெரிக்காவின் வாக்கை வேத வாக்காக நினைத்து நடுநிலை புரழ்ந்து மாற்றி மாற்றி முதுகு சொரிந்து கொண்டு தங்கள் முட்டாள்தனங்களை முச்சந்தியில் விட்டு பிழைக்கின்ற பல உலக நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்து தேவயானி விடயத்தில் ஞான குருடுகளாக நடந்து கொள்ளாமல் நிதானமாக நடந்ததில் அடையாளமாக நியூயார்க்கில் இருக்கின்ற ஐநா இந்திய தூதரகத்தின் பிரதிநிதியாக தேவயானியை நியமிப்பதை பார்க்க முடிகின்றது என்று எழுதியிருக்கின்றார். சரி, இனி எமது ஃபேஸ்புக் தளத்தில் பதியப்பட்டிருக்கின்ற நேயர்களின் கருத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாம். விஜயபிரகாஷ்,
இந்திய செய்தியாளர் இலங்கையில் கைது செய்யப்பட்ட செய்தி குறித்து ஃபேஸ்புக்கில் கருத்து எழுதியிருக்கும் அழகி அஜயகுமார், ஒரு அப்பாவி ஊடக நண்பனை உசுப்பேத்தி அழைத்து வந்த ஸ்ரீதரன் கதை விடுகின்றார். அவர் தனது நண்பனாம், ஆனால் ஊடகவியலாளர் என்பது தனக்கு தெரியாது என்று அவர் கதை விடுகிறார். இலங்கை அரசு முதலில் ஊடக நண்பன் மகா தமிழ் பிரபாகரனை கைது செய்யாமல் அவரை உசுப்பேத்தி அழைத்து வந்த ஸ்ரீதரன் எம்பியை விசாரிக்க வேண்டும். அப்பாவி மகா தமிழ் பிரபாகரன் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். ஏனெனில் குற்றவாளி பிரபாகரன் மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனன் தான் என்று கூறியிருக்கிறார்.
தமது முன்னாள் காதலிகளை பழிவாங்க அவர்களது பாலியல் படையங்களை இணையதளத்தில் சில ஆண்கள் வெளியிடுவது பற்றி எமது பெட்டகம் குறித்து கருத்தெழுத்தியிருக்கின்ற முல்லை மதி என்னும் நேயர், மனிதர்கள் இப்படி செய்யக்கூடாது. இன்னொருவருடைய வாழ்வை எந்த சூழ்நிலையிலும் பால்படுத்த எத்தனிப்பது தவறாகும். இதை ஒரு வகை நம்பிக்கை துரோகமாகவே நான் பார்க்கின்றேன். நம்மோடு தொடர்ந்து இருக்க மறுப்பவளை அசிங்கப்படுத்தி சாதிக்க விரும்புவது என்ன? தம்முடன் தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்காகவாக இப்படி செய்கின்றார்கள். அதுதான் நடக்கப் போவதில்லை. பிறகு ஏன் இந்த கீழ்த்தரமான செயலை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை தாயாக கொள்வதை மறப்பது தாய்க்கு செய்கின்ற பெரும் துரோகம். சரி, பிழை, நியாயம், நீதிகளுக்கெல்லாம் அப்பால் சொல்வேன், இது தண்டிக்கப்பட வேண்டிய பெரும் குற்றச் செயல் என்று அவர் எழுதியிருக்கின்றார்.
இலங்கை போரில் AK-47 துப்பாக்கியின் தாக்கம் குறித்த ராகவன் அவர்களின் செவ்வி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற தனுஜா என்ற நேயர், மனித உயிரை கொல்லும் துப்பாக்கி மிகவும் மோசமானது என்று எழுதியிருக்கிறார். அதேவேளை மகளிர் விவகார அமைச்சரை பதவி விலகுமாறு அதிகரிக்கும் அழுத்தம் என்ற செய்தி குறித்து அவர் தனது கருத்தை எழுதியிருக்கிறார். அதில் பெண்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் மகளிர் விவகார அமைச்சராக பெண் இருந்தால் பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்பது ஒரு மாயை. ஆண்கள் தான் கூடுதலாக பெண்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்கள். இந்த அமைச்சுக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்.
இலங்கை பிரச்சினைக்கு வெளிநாட்டில் தீர்வு தேடாமல் உள்ளூரில் தீர்வு காண்பதற்கு வருமாறு இலங்கை ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருப்பதாக வந்த செய்தி குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற ராம்ஜீவ் முருகையா அவர்கள், மஹிந்த சம்பந்தர் இருவருக்கும் தெரியும், உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ எங்கேயும் தீர்வில்லை என்று. உயிரிழப்புகளின்றி உரிமை இழப்புகளுடன் சில தசாப்தங்களை கடத்துவதே சாணக்கியத்தனம். கால மாற்றத்தில் ஏற்படுகின்ற கலாச்சாரத்தின் வழிவருகின்ற அரசியல் நாகரிக கலாச்சாரத்தால் இயல்பாகவே மாற்றங்களுக்கான பாதை வரும் என்று அவர் எழுதியிருக்கின்றார். சரி ஜெயபிரகாஷ், நேரமாகிவிட்டது என்று நினைக்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நேயர் நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வழக்கம் போல் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.